السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمدللہ رب العالمین والصلاۃ والسلام علی رسولہ الکریم وآلہ وصحبہ اجمعین. وقد قال اللہ تعالی فی القرآن القدیم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم والذين تبوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய தோழர்கள் சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு தாலா நாம் கொண்டிருக்கிற சம்பூர்ணமான மார்க்கமான இஸ்லாத்தை எல்லா வகையான நல்ல பண்புகளோடும் சிறந்த ஒழுக்கங்களோடும் மனித வாழ்வை இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்துகின்ற அத்தனை விதமான செயல்பாடுகளாலும் குணங்களாலும் அல்லாஹ் அதை நிரப்பியிருக்கிறார். இந்த உலகிலே வாழுகின்ற காலங்களில் மனிதர்கள், அதிலும் குறிப்பாக மோமின்கள், அவர்கள் வாழ்கின்ற நடைமுறையை திருக்குறானின் மூலம் தெளிவுபடுத்தி அந்த குர்ஆனுக்கு விளக்கமாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழச் செய்து அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக வழிகாட்டி இருக்கிறான். மனிதர்கள் இந்த உலகிலே இறைவனுடைய பிரதிநிதிகள், இறைவனுடைய குணங்களை அவனது வல்லமையை எடுத்துச் சொல்லுகின்ற சாட்சிகள். எந்த அளவுக்கு மனிதர்களுடைய பண்பாடுகளும் செயல்பாடுகளும் சிறந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவுடைய பண்புகள் இந்த உலகிலே நீடித்திருக்கும், நிலை பெற்றிருக்கும். இறைவனை பற்றிய அறிவு இல்லாதவர்கள் மொமின்களுடைய சிறந்த நடைமுறைகளையும் பண்புகளையும் கண்டு அல்லாஹ்வுடைய பண்புகளை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், விளங்கிக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் மோமின்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அத்தாட்சியாக, தன்னுடைய குணங்களை பிரதிபலிக்கக்கூடிய படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். உலகிலே அவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் எத்தனையோ இருந்த போதிலும் இறைவனுடைய வல்லமையை, அவனது ஆற்றலை இந்த பூமியிலே பறைசாற்றுகின்ற ஒரு படைப்பாக மனித இனம் படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மனிதனுக்குத்தான் வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது. அந்த மனிதனுக்குத்தான் சிறந்த வாழ்க்கை முறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த உலகிலே ஒரு மூமினுடைய வாழ்வு முறை அல்லாஹுவால், அல்லாஹ்வுடைய திருத்தூதரால் பொருந்திக் கொள்ளப்பட்டதாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வு முறையை மூமின்கள் வாழ வேண்டும். ஏதோ வெறுமனே இஸ்லாமிய பெயரை வைத்துக் கொண்டு பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இல்லாமல் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அமைந்தால்தான் இஸ்லாத்தினுடைய மகத்துவம் உணரப்படும், மற்றவர்களால் அது உயர்வாக கருதப்படும். முஸ்லிம்களுடைய பண்பாடுகளும் நடைமுறைகளும் சரம் தாழ்ந்து போகிற போது, திசை மாறி போகிற போது இஸ்லாத்திற்கு பலவிதமான இடையூறுகளும் இன்னல்களும் பலவிதமான எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் அதிலே எழும். சத்திய சஹாபாக்கள் இந்த உலகத்திலே முழுமையான இஸ்லாத்தை பறைசாற்றுகிற நாயகர்களாக திகழ்ந்தார்கள். அனைத்தையுமே மாற்றிக்கொண்டார்கள். இஸ்லாத்திற்கு முன்னால் அவர்களுடைய வாழ்வு முறை எப்படி இருந்ததோ, அது எப்படி இருந்தது என்று வரலாறு குறிப்பிடுகிற போது, மனிதர்களிலே இருக்கிற, மனித தோற்றத்திலே இருக்கிற மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னாலும் மிகையாகாது. அந்த அளவுக்கு பழிவாங்குதலும் கொடூரங்களும் பறித்தலும் அடுத்தவர்களுடைய உரிமைகளை மீறுதலும் அவர்களிடத்திலே தாராளமாக இருந்தது. ஆனால் எப்போது இஸ்லாத்திற்கு வந்துவிட்டார்களோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அப்படியே முழுமையாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அத்தனை பண்புகளையும் மாற்றிக்கொண்டார்கள். இயல்பாகவே ஒரு மனிதர் தன்னுடைய பழக்கப்பட்டிருக்கிற ஒரு செயலிலே இருந்து விடுபடுவது என்பது மிக கடினம். அதிலும் பண்புகளை மாற்றிக்கொள்வது என்பது மிக கடினம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மலை ஒரு இடத்திலே இருந்து அங்கிருந்து நகன்று வேறொரு இடத்திற்கு சென்றது என்று சொன்னாலும் கூட நம்பிவிடலாம், மனிதனுடைய குணம் மாறிவிட்டது என்று சொன்னால் நம்ப முடியாது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு குணம் என்பது அவ்வளவு உறுதியாக மனிதனிடத்திலே பற்றி கொண்டிருக்கிற ஒன்று. ஆனால் அந்த சஹாபாக்கள் தங்களது குணங்களை மாற்றிக்கொண்டார்கள், பேச்சுக்களை மாற்றிக்கொண்டார்கள், நடைமுறைகளை மாற்றிக்கொண்டார்கள். இஸ்லாம் வந்த பிறகு, இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படியான ஒரு மாற்றம் இந்த உலகம் கண்டது மிக வியப்பான ஒன்று. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கும் அவர்களது செயல்பாடுகளும் இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை இவ்வளவு சுலபமாக மாற்ற முடிந்தது என்கின்ற நிலையில்தான் உலகத்திலே தோன்றிய அத்தனை தலைவர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மையாக திகழ்கிறார்கள். இந்த அளவுக்கு எந்த மனிதர்களாலும் இந்த உலகம் மாற்றப்படவில்லை. இந்த அளவுக்கு எந்த மனிதர்களாலும் இந்த உலகத்திலே பேணுதல் என்பது ஏற்படவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை, அதுவும் பாழாகி போயிருந்த ஒரு சமூகத்தை, நடை பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமுதாயத்தை உயிரோட்டம் உள்ள ஒரு சமுதாயமாக, மனிதன் என்று சொல்லுகிறவன் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இந்த உலகத்திலே சுடர்விட செய்தார்கள், ஒளிபர செய்தார்கள் என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயல்பாடுகள் தான். என்ற காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிலே தோன்றிய அத்தனை மனிதர்களை விடவும், உலக மக்களால் இறைவன் என்று சொல்லப்பட்ட, கடவுள் என்று சொல்லப்பட்ட மனிதர்களை விடவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மை மனிதராக அவர்கள் அமையப்பெற்றார்கள் என்று சொன்னால் அந்த சஹாபாக்களுடைய நடைமுறைகள் அந்த அளவுக்கு மிக தெளிவாக இருந்தது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், வல்லதீன தபூத்தார வல் ஈமான மின் கபலிஹிம், மக்காவாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரிலே கண்டு அவர்களை நேராக அவருடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பலவிதமான சிரமங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்பட்டு மக்காவிலே இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போது நிர்பந்தமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு மதீனாவுக்கு முஹாஜிர்களாக அகதிகளாக வருகிறார்கள். அந்த மதீனாவில இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிற போது, வல்லதீன தபவுத்தாரவல் ஈமான், போர் தளவாட பொருள்களை பங்கு வைத்துக் கொடுக்க வேண்டும், யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ் வரிசைப்படுத்துகிறான். இப்படி வரிசைப்படுத்துகிற போது முஹாஜிர்களை முற்படுத்துகிறான். அதற்கடுத்து இவர்களுக்கும் அதிலே பங்குண்டு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களை போல ஈமானிலே அவர்களும் முந்தியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காமலேயே மதீனாவிலே இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னதாகவே பெருமானார் அவர்களை நம்பியவர்கள், ஈமான் கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹும், தங்களின் பக்கம் யார் அகதிகளாக வந்தார்களோ அப்படிப்பட்ட முஹாஜிர் சஹாபிகளை அன்போடும் பாசத்தோடும் சேர்த்து கொண்டவர்கள். ஒரு வீட்டில் கூட நம்ம ஒரு ஆள் சேர்க்க முடியாதுங்க. நம்ம வீட்டில் நம்ம சொந்த பந்தவங்க, தந்தையினுடைய சொந்தமோ தாயினுடைய சொந்தமோ ஏதாவது வந்து அகதியாக வந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்ம சேர்த்து வைக்க முடியாது. வந்தவங்க வந்த ரெண்டு நாள், ஒரு நாள், மூணு நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே, இங்கேயே டேரா போட்டாங்களே அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இதுதான் இயல்பு. எல்லா மனிதனுடைய மனநிலையும் இப்படித்தான். தன்னுடைய குடும்பம் அல்லாத வேறொருவர்
ஒரு விருந்தாளியாக மாதக்கணக்கிலோ நாட்கணக்கிலோ நாம் வந்து இருப்பதற்கு அனுமதிப்பதில்லை, நமது மனம் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் மக்காவிலே இருந்து அகதிகளாக ஒன்றுமில்லாதவர்களாக உடுத்த துணிக்கு மறுதுணி கூட இல்லாத நிலையிலே வந்தவர்களை அரவணைத்துக் கொண்டு பாசத்தோடு அவர்களை பார்த்து அவர்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து தங்குவதற்கான இடம் கொடுத்து தொழிலிலே பங்கு கொடுத்து வியாபாரத்திலே பங்கு கொடுத்து இன்னும் சொல்ல போனால் மனைவி இல்லாதவர்களுக்கு இரண்டு மனைவி மூன்று மனைவி வைத்திருந்த அன்சாரிகள் ஒரு மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு மொஹாஜிர் சஹாபிக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள். விட்டால் சொத்துகளிலும் கூட அவர்களை பங்கிலே சேர்த்துக் கொள்வார்கள். அதுவரையிலும் தான் ஈட்டிய பொருள்கள் அனைத்தையும் சரிபாதியாக பங்கு வைத்து இது மொஹாஜிர் சஹாபிக்கு என்று சொல்லி கொடுக்குகின்ற அளவுக்கு பாசத்தால் பாச பிணைப்பால் அவர்களை அரவணைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தங்களிடத்திலே வந்த அந்த முஹாஜிர் சஹாபாக்களை அன்சாரி சஹாபாக்கள் அந்த அளவுக்கு அரவணைத்துக் கொண்டார்கள், பாசத்தோடு அன்போடு அவர்களுக்கு மத்தியிலே பாராட்டிக் கொண்டார்கள். ஒவ்வொருத்தரும் சஹாபாக்கள், அதாவது ஒரு 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 சமூகமே ஒரு ஊரிலே இருந்து அங்கிருந்து விரட்டப்பட்டு அடுத்த பிழைப்புக்கு வழி தெரியாமல் வாழ வழி தெரியாமல் வந்தவர்களை இந்த அளவுக்கு தாராள தயாள மனத்தோடு வரவேற்று அரவணைத்துக் கொண்ட அந்த சுபாவம் அவர்களுக்கு எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால் இஸ்லாத்தினால் ஏற்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையினால் ஏற்பட்டது. வேறு எங்கு சென்றும் அவர்கள் அதை படிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு தயாளத்தை உண்டாக்கியது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதன் மிம்மா ஊதூ. அவர்களுக்கு யாராயிலும் முஹாஜிர்களுக்கு அன்பளிப்புகளை கொண்டு வந்து கொடுத்தால், ஏதாவது நிறைய செல்வங்களை பொருள்களை கொண்டு வந்து கொடுத்தால் அதை பார்த்து ஒருபோதும் பொறாமை கொள்ள மாட்டார்கள். நம்ம கிட்ட வாழ வந்தவன் பாரு இப்ப எவ்வளவு வசதியா இருக்கான் அப்படின்னு எண்ணம் அவர்களுக்கு ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. நம்மகிட்ட வேலை செய்யற ஒருத்தர் பின்னாடி பெரிய ஆளாயி பெரிய பணக்காரன் ஆயிட்டான்னு வைங்க, அவனை பார்க்கும் போதெல்லாம் மனம் பொறுமும், நம்மள்கிட்ட இருந்தவன் பாரு இப்ப எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அன்சாரி சஹாபாக்கள் முஹாஜிர் சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்களிலே கிடைத்த பொருள்களை கனிமத்து பொருள்களை அதிகம் கொடுத்தாலும் அல்லது வேறு எங்கிருந்தாலும் அந்த அன்பளிப்புகளை அவர்களுக்கு கொடுத்தாலும் அதன் மூலம் ஒரு சிறு அளவுக்கு கூட அவர்களின் மீது ஒரு கெட்டனம் ஏற்பட்டதில்லை, ஒரு பொறாமை ஏற்பட்டதில்லை. அது மட்டுமல்ல அல்லாஹ் சொல்கிறான், வயு சிறுவன் அல்லாஹ் அனுப்புசியும், அவர்கள் தங்களுக்கு தேவை இருக்கும், தங்களுக்கு தேவை இருக்கிறது, தங்களுக்கு உணவு தேவைப்படுகிறது, உடை தேவைப்படுகிறது, எல்லாம் தேவைப்பட்டாலும் கூட தன்னை விட முஹாஜிர்களை அவர்கள் முற்படுத்திக் கொண்டார்கள். தனக்கு தேவை இருந்த போதிலும் கூட தன்னுடைய தேவையை விட அவர்களுடைய தேவையை நிறைவேற்றினார்கள், அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுத்தார்கள். கருமித்தனத்தில் இருந்து கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக அன்சாரி சஹாபாக்கள் வெற்றியாளர்கள். அந்த மனோபாவம் அந்த பண்பாடு வந்து அடுத்த நாட்டிலே இருந்து அடுத்த ஊரிலே இருந்து வந்தவர்களை அந்த அளவுக்கு அனுசரித்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு அரணாக இருந்து எல்லா விஷயத்திலும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆட்சி அதிகாரம் என்று வந்தபோதும் கூட முஹாஜிர்களை முற்படுத்தினார்கள். தங்களது மதீனா நகரத்தில் தான் ஆட்சி பீடம் அமைகிறது, அங்குதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து அங்குதான் மறைகிறார்கள். அடுத்து யாரை தேர்ந்தெடுப்பது என்று வருகிற போது அன்சாரி சஹாபாக்கள், நாங்கள் தானே உங்களை ஆதரித்தோம், நாங்கள் தானே உங்களுக்கு இடம் கொடுத்தோம், எனவே நாங்கள் சொல்லுவதை கேளுங்கள் என்று சொல்லவில்லை. முஹாஜிர் சஹாபாக்கள் தான் தகுதி மிக்கவர்கள். நிறைய பேர் அப்படி இருக்கு, நம்ம தானே பார்த்து கொண்டு வந்த, நம்ம சொல்றது கேட்க வேண்டியதானே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியோ அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமோ ஒருபோதும் முஹாஜிர்களுக்கு ஏற்பட்டதில்லை. மிகப்பெரிய அதிகாரிகளாக ஹலீஃபாக்களாக இருந்த அத்தனை பேர்களும் முஹாஜிர் சஹாபாக்கள் தான். அல்லாஹ் அவருடைய அந்த பண்பாட்டினை அந்த குணத்தினை இங்கே பெருமிதத்தோடு சொல்லி காட்டுகிறான். ஒரு மோமின் என்று சொன்னால் அவனுடைய குணம் எப்படித்தான் இருக்க வேண்டும்? அது ஈமானுடைய பரிபூர்ணத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. ஒரு மோமினுடைய குணம் எப்போதுமே மற்றவர்களை முற்படுத்துகிற, மற்றவர்களை தேர்ந்தெடுக்கிற, மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உபகாரம் செய்கிற அந்த மனோபாவம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் திருக்குறானும் பெருமானார் சல்லாஸுடைய வழிமுறையும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. ஒருபோதும் மற்றவர்களை தாழ்வாக கருதுவதோ, சுயநலத்தோடு வாழ்வதோ, யார் எப்படி போனா என்ன, நம்ம நிம்மதியா இருக்கணும், நம்ம நல்லபடியா இருக்கணும். போய்கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஈமானு பிலூமு வஸபஊன ஸஹபத்தன், ஈமான் 70 சச்சம் கிளைகளை கொண்டது, ஒன்று இரண்டு அல்ல, 70 சச்சம் கிளைகள் அதற்கு உண்டு. ஃபஅஃபுஹு கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், அல் உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். வஅதனஹா இமாதத்துல் அதானி தரீகி, அதிலே கடைசி எது என்று சொன்னால், பாதைகளிலே பிறர்களுக்கு இடையூறு தருகின்ற பொருட்கள் ஏதாகிலும் கிடந்தால் அதை அகற்றிவிட்டு போவது ஈமானின் ஒரு பகுதி. ஈமான் வெக்கம் கொள்வதும் ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தமக்கு பின்னால் ஒரு பிரச்சனை ஒருவருக்கு ஏற்படும் என்று இருந்தால், அதை எனக்கு தெரிந்தால் அதை நான் அதை முதலில் சுத்தப்படுத்த வேண்டும், வருகின்றவருக்கு வழி ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும். அப்படியே போயிரு, நமக்கு என்ன, நம்ம நல்லபடியா வந்துட்டோமா? அதை சொல்லுவாங்க, ஒரு பள்ளம் இருக்கிறது, இவருக்கு நல்லா தெரியறது, அந்த பள்ளத்தை மூடுறதுக்கு இவருக்கு மனசு வர்றதில்லை, தாண்டி போயிடுறாரு. பின்னாடி இருக்கிறவர் பார்த்துட்டு வர்றாரு, இவன் எங்கேயாவது விழுந்தா நம்ம தப்பிச்சு போய்க்கலாம் அவனை வச்சு அப்படின்னு நினைச்சிட்டு பின்னாடி வர்றாரு. இந்த நிலைதானே இருக்கிறது. ஒரு பொது நலம் என்பது மற்றவர்கள் மீது ஒரு நல்ல நல்ல செயல்களை செய்ய வேண்டும், உபகாரியாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையெல்லாம் மிக மிக குறைந்துவிட்ட காலம். அவன் எப்படி போனா என்ன, அவன் எப்படி பிச்சை எடுத்தா என்ன, எங்க போனா என்ன, அவனுடைய பொருள் எனக்கு வந்து விட வேண்டும். யார் எப்படி போனாலும் பரவாயில்லை, நான் நல்லா இருக்கணும், அதுக்காக முறையற்ற முறையிலே சம்பாத்தியம் செய்வது அவனுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாக்குவது. உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் மத்தியிலும் இப்படித்தானே நடக்கிறது, ஒரே வயிற்றிலே பிறந்தவர்களுக்கும் மத்தியிலும் இப்படித்தானே நடக்கிறது. இந்த நிலை ஈமானுடைய நிலை அல்ல, முஸ்லீம் என்று சொல்வதற்கு யோசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்கள், தீய பண்பாடுகள் இருக்குமானால் நான் முஸ்லீம் தானா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், பள்ளிவாசலில் இடம் காணவில்லை, முஸ்லிம்கள் தொழுகைக்கு நெருக்கடியாக இருக்கிறது, சிரமப்படுகிறார்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடங்களை வாங்கி கொடுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு சுவனத்தை தருவான், நான் வாக்களிக்கிறேன், யார் என்னிடத்தில் இருந்து சுவனத்தை பெறுவது என்று கேட்டபோது தன்னுடைய சொத்துக்களை வைத்து உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்களுடைய வசதிக்காக வேண்டி மஸ்ஜிதை நம்மை விரிவுபடுத்துவதற்காக வேண்டி இடத்தை வாங்கி கொடுத்தார்கள். ஒரு நேரத்திலே மதீனாவிலே கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. ஒரே ஒரு கிணற்றில் இருந்துதான், ஒரு யூதருக்கு சொந்தமான கிணறு, அங்கதான் நல்ல தண்ணி கிடைக்கும், வேற எங்கேயுமே நல்ல தண்ணி இல்லை. முஸ்லிம்கள் சிரமப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிக்கல் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அறிவிப்பு செய்கிறார்கள், நம்மளா இருந்தா நமக்கு தேவையானது வாங்கி வச்சிருவோம் பேரல் கணக்கில், யாரும் எப்படி போனா என்ன. இந்த ரேஷன் கார்டுல இந்த சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு ஒரு 2 லிட்டர் 5 லிட்டர் எண்ணெய், இந்த மண்ணெண்ணெய் கொடுப்பான். அது யாருக்குன்னா ரொம்ப இல்லாதவங்களுக்கு, அதுக்கு கூட வசதி இல்லாதவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குது குறைந்த விலையில, மானிய விலையில. இந்த மானிய விலையில கிடைக்கக்கூடிய அந்த 2 லிட்டர் எண்ணெயும் வசதியா இருக்கிறவங்க நினைச்சா 100 சிலிண்டர் வாங்கலாம், அந்த அளவுக்கு வசதியா இருக்கிறவங்களும் அதை பெற்றுக்கிறாங்க. அங்க ஏழைக்கு கிடைக்காம போயிடுது, யாருமே யோசிக்கிறதே இல்ல, நமக்கு கிடைச்சதா ஓகே, அவன் எப்படி போனா நமக்கு என்ன. அரசாங்கம் சில மானியங்களை வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு கொடுக்கிறது என்று சொன்னால் வசதி படைத்தவர்கள் அதை பெற்றுக்கொண்டு இவர்களுக்கு இல்லாமல் ஆக்கி விடுகிறார்கள். இது நான் உதாரணத்திற்கு சொல்லுகின்ற விஷயம். இது மாதிரி நூற்றுக்கணக்கான செயல்பாடுகள் இந்த சமூகத்திலே உண்டு. நம்ம அவனுக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, நமக்கு கிடைச்சதா ஓகே. ஆனா நமக்குதான் எல்லாம் வசதியை கொடுத்திருக்கானே, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கானே, நமக்கு இது என்ன தேவைங்கிற சிந்தனை வருவதில்லை. உஸ்மான் அஃபான் உள்ளவர்கள் எழுந்தார்கள். யார் ரசூலல்லாஹ் அந்த கிணற்றை நான் வாங்கி கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த யூதத்திலே விலை பேசினார்கள். அன்றைய காலத்திலே அது மிகப்பெரிய தொகை. அதை வாங்கி முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செய்தார்கள். முஸ்லிம்கள் அதிலே தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மதீனாவை சுற்றி இருக்கிற யாரும் அதிலே தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு கூட அந்த கிணறு இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு பெயரால் அந்த கிணறு இருக்கிறது. ஒரு பரந்த ஒரு நிலை. மனிதர்கள் யாரும் சிரமப்படக்கூடாது, தண்ணீருக்கு அவர்கள் கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விலை என்ன தெரியுமா? சுவனம். இரண்டு முறை அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நேரடியாக சுவனத்தை விலைக்கு வாங்கி கொண்ட பெருமை உஸ்மான் ரலியல்லாஹு உண்டு. ஒரு மனிதர் அவருக்கு செய்கின்ற ஏதாவது ஒரு வகையிலே உபகாரியாக இருப்பது, அவர்களுக்கு நல்லதை செய்வது, நல்லதை நாடுவது என்பதெல்லாம் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய உயரிய பண்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவர்கள் வாலிப வயதில் இருக்கிற போது மக்காவிலே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அடிக்கடி அங்கு நடக்கும். வெளிநாட்டிலிருந்து வெளியூரிலிருந்து வருகின்ற வியாபாரிகள் வியாபாரத்தை முடித்துவிட்டு ஊர் திரும்புகிற போது அங்கே மக்காவில் இருக்கக்கூடிய சில கொள்ளையர்கள் அவருடைய பணத்தை பிடுங்கிக் கொள்வார்கள், பொருளை எடுத்துக் கொள்வார்கள். அவங்க வந்து அங்கிருந்து ரொம்ப சிரமப்பட்டு பலவிதமான பயணங்கள் ரொம்ப கடுமையான இருந்த காலம் அந்த காலம். தன்னுடைய வாழ்வுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக வேண்டி ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே வியாபாரம் செய்கிறார்கள். வியாபார பொருள்களையும் பிடுங்கி விடுவார்கள், பணத்தையும் பிடுங்கி விடுவார்கள். சிலர்கள் வியாபார பொருளை மொத்தமாக வாங்கி கொண்டு அதற்குரிய விலையை கொடுக்காமல் அவர்களை துரத்தி அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். அங்கு யாராகிலும் நல்ல மனிதர்கள் இருந்தால் அவனிடத்திலே போய் புகார் செய்வார்கள். அவர்கள் முடிந்தால் வாங்கி கொடுப்பார்கள். இல்லைன்னா அவன்கிட்ட எல்லாம் போய் பேச முடியாதுப்பா, நீ உயிர் தப்பிச்சுதான் போய் சேரும்பாங்க. இதுதான் நடந்து கொண்டிருந்தது. இது மாதிரியான சிரமங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு அமைப்பை உருவாக்கப்பட்டது. மக்காவில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள், சிறந்த மனிதர்கள் சேர்ந்து ஒரு வீட்டிலே ஒன்று கூடி இது மாதிரியான யாராகவும் பிரச்சனை என்று வந்தால் அவர்களுடைய பொருளை வாங்கி திருப்பி கொடுக்க வேண்டும். ஒரு மனிதர் அப்படித்தான் ஒரு மனிதர் ஒரு மக்காவாசியிடத்திலே வியாபாரம் செய்தார். மிக உயர்ந்த பொருளை கொடுத்து உயர்ந்த தொகையை பெற வேண்டும். ஆனால் அந்த மனிதர் மக்காவாசி அவரை ஏமாற்றி விட்டார். பொருளெல்லாம் வாங்கிட்டு காசு கொடுக்கல. இந்த மனிதர் நேராக சென்று அந்த மக்காவிலே அன்றைக்கு இருந்த பெரியவர்களிடத்திலே போய் சொன்னார். அவர் சொல்லிவிட்டார், என்னால் எல்லாம் வாங்கி தர முடியாதுப்பா, அவன் பெரிய வம்பன், நம்ம போய் கேட்டா நம்மளை யார எக்கச்சக்கமா பேசிடுவான், அவன்கிட்ட போய் பேச முடியாது என்று அவர் விலகி கொண்டார். இன்னொரு மனிதரிடத்தில் போனார், அவரும் விலகி கொண்டார். மூன்று நான்கு பேருக்கு விலகி கொண்ட உடனே இந்த வியாபாரி நேராக அபுல் குபைஸ் என்ற மலை, மக்கா காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் அந்த மலையெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. அந்த மலையின் மீது ஏறி நின்று மக்காவாசிகளை குறைசிகளை அழைத்து சொன்னார், இது மாதிரி நான் இந்த நாட்டில் இருந்து நான் வியாபார சரக்குகளை கொண்டு வந்தேன், என்னுடைய குடும்ப செலவுக்காக, என்னுடைய குடும்ப பராமரிப்புக்காக நான் கொண்டு வந்தேன், இதை வைத்துதான் ஆண்டு முழுவதும் என்னுடைய குடும்பத்துக்கு நான் செலவு பண்ணணும், ஆனால் இந்த மனிதர் அதை வாங்கிவிட்டு விலை தராமல் ஏமாற்றி விட்டார் என்று அவர் சத்தமிட்டு சொன்னார். அதுக்கு பிறகுதான் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஹிஸ்புல் ஃபுதூல் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பு உருவாக்குகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 22-23 வயசு தான், சிறிய வயசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த தலைவர்களோடு அங்கே இருக்கிறார்கள். பிற்காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத் ஷஹீதத் மா உமூமதி ஹல்ஃபன் ஃபீ தாரி அப்துல்லா இப்னு ஜதஆ. அப்துல்லா பின் ஜஜான் என்று சொல்ல ஒரு பெரிய மனிதர், அவர் வயது முதிர்ந்தவர், ஒரு கௌரவமான மனிதர். அவருடைய வீட்டில் வைத்துத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அப்போதுதான் இப்படி முடிவு செய்யப்படுகிறது. அப்படி யாராவது வெளியூரிலிருந்து வந்து வியாபாரிகள் ஏமாற்றப்பட்டால் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். ஏதாவது அக்கிரம செயல்கள் நடைபெற்றால் அதை தடுக்க வேண்டும். வருகின்ற பயணிகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பாதுகாப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கில அங்கே ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த வீட்டில் அந்த ஒப்பந்தம் நடைபெறுகிற போது நான் இருந்தேன். மா அஹப்ப அன்னலி பிஹி ஹம்ரன் நஅமி, எனக்கு செந்நிறமான ஒட்டகைகளை கொடுக்கப்பட்டாலும் கூட எனக்கு அந்த ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டதுதான் மிகப்பெரிய சிறப்பு. இந்த ஒட்டகங்களை பெறுவதை விட அதைவிட நான் இதை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, வலவ் துவையத் பிஹி ஃபில் இஸ்லாமி லஜப்து, நான் இஸ்லாத்தை அறிமுகம் செய்த பிறகும் இது மாதிரி காரணங்களால் யாரும் சொல்வேன், அங்கே இருப்பேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களுக்கு சேவையாற்றுவது, மனிதர்களுக்கு நன்மையை நாடுவது, நன்மையை செய்வது என்பது பெருமானாருடைய மார்க்கத்திலே முக்கிய ஒரு இடத்தை பிடித்திருக்கிற ஒரு செயல். சுயநலவாதியாக இருப்பதற்கு இங்கே இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா நேரத்திலும் அமர்நாத் சல்லல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவர்னராக இருக்கிறார்கள். நைல் நதியில நீர் வற்றி போகிறது, அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறார்கள் இந்த நதியில அப்படித்தான் அடிக்கடி நீர் வற்றி போகும், நாங்கள் ஒரு கன்னி பெண்ணை அந்த நதியிலே கொண்டு போய் பழி கொடுப்போம், பழி கொடுத்தால் தண்ணீர் ஓடும். அந்த காலத்தை ஒரு மூலத்தனமான வழக்கம், அந்த நம்பிக்கை. இப்படி சொன்ன போது அதற்கு அனுமதி கேட்கிறார்கள் கிறிஸ்துவர்கள். அமர்நாசல்லா சொல்லிவிட்டார்கள் அதற்கு நான் அனுமதிக்க முடியாது, ஹலீஃபாவிடத்திலே நான் கேட்டுவிட்டு தான் நான் அனுமதிப்பேன் என்று சொல்கிறார்கள். ஹலீஃபாவுக்கு தகவல் வருகிறது, உமருல்லா தலானு அவர்கள் அமர்நாஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள், இந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் ஒரு கடிதத்தை தருகிறேன், அதை அந்த நயில் நதியிலே போட்டு விடுங்கள், வேற எதுவும் செய்ய வேண்டாம், நான் ஒரு கடிதத்தை தருகிறேன், அந்த கடிதத்தை நயில் நதியிலே போட்டு விடுங்கள், நீங்கள் அமைதியாக இருந்து விடுங்கள். அமர்நாசுக்கு அப்படி கடிதம் எழுதிவிட்டு நெயில் நதிக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள், நெயில் நதியே இதுவரையிலும் நீ ஓடிக்கொண்டிருந்தாய், நீ அல்லாஹு தஆலாவுடைய குதிரத்தின் பேரில் தான் ஓடி இருக்கிறாய் என்று சொன்னால் நீ எங்களுக்கு தேவை, அவசியம், எனக்கு எங்களுக்கு நீ அவசியப்படுகிறாய், ஆனால் உன்னுடைய சக்தியை கொண்டுதான் இதனால் வரையிலும் நீ ஓடினாய் என்று சொன்னால் உன்னுடைய தேவை எங்களுக்கு வேண்டாம் என்று ஒரு கடிதத்தை எழுதி நெயில் நதியிலே போட சொன்னார்கள். அந்த கடிதம் கொண்டு போய் நெயில் நதியிலே போடப்பட்டது. உலகத்திலேயே நீண்ட நதியாக இருக்கிற நெயில் நதி பெருகெடுத்து ஓடியது, அத்தனை மக்களும் அதனால் பயனடைந்தார்கள். இங்க நாம் பார்க்கிறோம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்து வருகிற போது தன்னுடைய ஆற்றல் தன்னுடைய சக்தி முழுவதையும் அங்கே பிரயோகித்திருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அவரிடத்தில் நம்பிக்கை இருந்தது பாருங்கள், அல்லாஹ் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த வழிமுறையும் மீது அவர்களுக்கு இருந்த அந்த ஸ்திரத்தன்மை. அந்த நைல் நதிக்கு கடிதம் எழுதினார்கள். இப்படியாக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது இறங்கி தன்னுடைய ஆற்றல் முழுவதையுமே பயன்படுத்தி அதை நிறைவேற்றிக் கொடுக்கின்ற அந்த மரபுதான் இஸ்லாமிய மரபாக வாழ்நாள்லாம் வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், உன்சுராகா கல்லாலிமன் அவ மதலூமன், உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய், அவன் அநீதக்காரனாக இருந்தாலும் சரி, அநீதம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அநீதம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அநீதம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி. ஃபகால ரஜுலன் ஒரு மனிதர் கேட்டாரே ரசூலல்லாஹ், அன்சுரூ இதாகான மதலூமன், அநீதம் பாதிக்கப்பட்டவன், அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு என்னால் உதவி செய்ய முடியும், பாதிக்கப்பட்டிருக்கிறான் அவனுக்கு நம்ம உதவி செய்து என்ன செய்யலாம், அந்த பாதிப்பிலிருந்து அவனை மீட்கலாம். ஆனால் அரைத்த இன்கான லாலிமன் கைபான் சுருகு, அநீதம் இழைத்தவனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும், அநியாக்காரனுக்கு போய் எப்படி உதவி செய்ய முடியும், பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்து நியாயம், அநீதம் செய்யக்கூடியவன், அடுத்தவர்களுக்கு உரிமை பறிக்கக்கூடியவன், அத்துமீறி நடக்கக்கூடியவனுக்கு எப்படி நாம் உதவி செய்ய முடியும். கால செல்லல்லாவில் சொன்னார்கள், தஜிசுஹு அவ் தம்னாஹு மினல் லுல்மி ஃபைன்ன தாலிக நஸ்ருஹு, அவன் அப்படி விடுறதில்ல, அந்த மனிதரை கூப்பிட்டு யார் அநீதம் செய்கிறானோ அவனுக்கு அவன் செய்கின்ற அந்த செயலை அதிலிருந்து தடுப்பது அல்லது அதை செய்ய விடாமல் அவனை இயலாமையில் ஆக்குவது, இதுதான் நீ அவனுக்கு செய்கிற உபகாரம். அவன் அப்படித்தான், அவன் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான், எப்படியா போயிட்டு போறான் அப்படிங்கிறது அல்ல, அவனை செயலிலிருந்து தடுக்க வேண்டும், அதிலே அவன் நீடிக்காமல் அவனுக்கு தடை செய்ய வேண்டும், அந்த செயலால் அவனுக்கு எந்த விதமான பின்னால் மறுமையிலே பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், பனீ இஸ்ரவேலர்கள் மூன்று பகுதியினர்களாக இருந்தார்கள், சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது, சனிக்கிழமை அவர்களுக்கு ஜுமாவுடைய தினம், அன்னைக்கு முழுவதும் அவர்கள் மீன் பிடிக்க போகக்கூடாது. கடல் பகுதியிலே கிராமத்திலே வாழ்ந்து வந்த அவர்கள் மீன் பிடி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் அந்த நாளை தடை செய்து வைத்தான், ஒரு நாள் முழுக்க காலையில இருந்து அன்னைக்கு ஃபுல்லா மீன் பிடிக்க போகக்கூடாது. நமக்கு அல்லாஹ் தஆலா தடை செய்த நேரம் ஒரு மணி நேரம் தான், ஜுமாவுக்கு பாம்பு செல்லப்பட்ட பிறகு தொழுக முடிகிற வரையிலும் தான், அதுக்கப்புறம் பன்சரூபி அல்லாஹ் சொல்றான், நீங்க பூமியில பறந்து விரிந்து போங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தை தேடிக்கிறீங்க சொல்றான். அந்த ஒரு மணி நேரம் நமக்கு ஒதுக்க முடியல. பாங்கு சொன்ன பிறகுதான் பள்ளிய வீட்டுக்கே போறோம் குளிக்கிறதுக்கு. குளிச்சு கிழிச்சு ஏதாவது சாப்பிடணுமா, சாப்பிட்டுட்டு வர்றதே பண்ண தொழுக முடியிற நேரத்தில் எவ்வளவு பெரிய அநியாயம். ஆனா அவங்க ஒரு நாள் முழுவதும் மீன் பிடிக்க போக கூடாது. அன்னைக்கு பார்த்தா பனி இஸ்ரவேலர்கள் கொஞ்ச நாள் அப்படி இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அந்த சனிக்கிழமை நாள் மட்டும் மீன் என்ன செய்யுமா, கடல்ல இருந்து அந்த அந்த நதியில இருந்து தலையை தூக்கி தூக்கி காட்டுமா. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு அவனும் வரமாட்டான். அதனால அது சுதந்திரமா என்ன செய்து தலையை தூக்கி தூக்கி காட்டுது. இவனுக்கு இதை பார்க்கும் போது ஆசை வருது, நம்ம கடையை அடைக்கலான்னு போவோம், பாங்க சொல்ல போறாங்க அடைக்கலான்னு போவோம். அப்ப நாலு பேர் உள்ள வருவான், அது வேணும் இது வேணும்னு சொல்லும் போது அந்த ஆசை வரும். தொழுக போனாலும் பரவாயில்ல, சவாரி கிடைச்சிதா, ஒன்றரை மணிக்கு கரெக்டா ஒரு மணிக்கு வந்து சவாரி கூப்பிடுறான், இங்க இருந்து எக்மோர் போனோம், இங்க இருந்து பீச் போனோம், 500 ரூபாய் கிடைக்கும், தொழுகையா முக்கியம் அப்படின்னு போயிடும். அது மாதிரி அவன் வந்து அன்னைக்கு பார்த்தான், இது தலையை தூக்கி தூக்கி காட்டுது, அது அவனுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. என்ன செஞ்சுதான் அந்த மனசு உடஞ்சு போச்சு, பிடிக்க ஆரம்பிச்சான். அப்ப அங்க இருந்து இரண்டு பிரிவினர்கள், ரெண்டு பேரும் பிடிக்கல. ஆனா ஒருத்தங்க சொன்னாங்க, எப்பா அதை செய்யக்கூடாது, அல்லாஹ்வுத்தால தடை செய்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய வேதனையை பயந்துக்கிறீங்கன்னு எல்லாம் சொல்லி சொன்னாங்க. அவனுக்கு அதை ஏத்துக்கல பிடிக்கிறவங்க. மூணாவது ஒரு பிரிவினர் இருந்தார்கள், அவங்க சொன்னாங்க, எதுக்கு அவன் போய் சொல்லிட்டு கிடக்குற, நீ சொன்ன அவன் கேட்க போறான், உன் மாட்டுக்கு பேசாம வலையை பாருனான். அல்லாஹ் அழிக்கும் போது என்ன செய்தான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், மீன் பிடித்தவங்களை அழிச்சிட்டான், தடை பண்ணவங்கள வேண்டான்னு சொன்னாங்க அவங்கள மட்டும் காப்பாத்திட்டான். இன்னொருத்தங்க தடை பண்ணாம அவனை ஏன் போய் தடுக்கிற, அவன் தான் கேட்க மாட்டானேன்னு சொன்னாங்களே, அவங்களெல்லாம் குரங்குகளை அவங்க மாற்றி விட்டான். ஒரே செயல், அந்த செயலால் இரண்டு பிரிவினர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானார்கள். இந்த நேரத்தில் அவன் செய்த தவறை சுட்டிக்காட்டி அது தவறு என்று அவனுக்கு உணர்த்துவது ஒரு மனிதனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு செய்கின்ற உபகாரங்கள் ஆகும். உமருல்லா தலான் அவர்கள் கடைசி நேரம், மரணமாகின்ற கடைசி நேரம், இன்னும் சற்று நேரத்தில் உயிர் போயிடும் அந்த மாதிரி படுத்திருக்காங்க. அவங்களுக்கு பேச்சு இல்ல, அந்த அளவுக்கு அவர்கள் அவர்களால் குத்தப்பட்டார்கள். நெஞ்சு உடலெல்லாம் பாய்ந்து விட்டது, பேச்சு கிடையாது. எல்லாம் பக்கத்தில் உட்காந்து பேசுறாங்க கேட்கிறாங்க அவ்வளவுதானே தவிர எந்த அசைவும் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் உமரல்லா தாலா அவங்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார். வருகின்ற அந்த மனிதர் தன்னுடைய வேட்டியை கரண்டிக்கு கீழே உடுத்திருக்கிறார். மரணப்படுக்கையில கிடந்திருக்கிற உமரல்லா தாலான் அவர்கள் அந்த நேரத்தில் சிரமப்பட்டு தன்னுடைய கையை உயர்த்தி அவர் கட்டியிருக்கிற வேஷ்டி அவர் கரண்டிக்கு கீழே இருக்கிறது என்பதை அவருக்கு உணர்த்தி அதை உயர்த்தி கட்டும்படி இஷாரா செய்கிறார்கள். கடைசி நேரத்திலும் அந்த தவறு அந்த மனிதர் செய்துவிடக்கூடாது, அந்த பாவம் அவரை சேர்ந்து விடக்கூடாது என்ற நிலை அந்த கடைசி நேரத்திலும் அவர்களுக்கு அவருடைய சிந்தனையிலே படுகிறது. ஒரு மோமியன் இப்படித்தான் இருக்க வேண்டும், தவறு செய்யக்கூடியவர்களை அவருடைய தவறை எடுத்துச் சொல்ல வேண்டும். அதனால என்ன திருப்பி வந்தாலும் பரவாயில்ல, தாங்கிக்க வேண்டும். அவன் சொன்ன அவன் அப்படி சொல்லுவான் அப்படி சொல்லுவான், எத்தனை பேர் அப்படி இருக்காங்க, சொல்றது ஏத்துக்கவே மாட்டாங்க. ரெண்டாவது, தவறு தவறுன்னு சொன்னா அவங்களை பிடிக்கவே செய்யாது. நம்ம பள்ளியாசல கூட கொஞ்சம் பேர் பயானுக்கு வர்றதில்லை, ஏன்னா இவர் இப்படிதான் பேசுறாரு, அது கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம இப்படிதான் வாழ்றது அப்படின்னு நினைச்சுட்டு பயானு கேட்கவே வர்றதில்லை. அப்படி எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது, அதுக்கு அவன் சொல்லாமல் இருக்க முடியாது. தவறை தவறை சுட்டி காட்ட வேண்டும், அது அவனுக்கு செய்கின்ற உபகாரம். அவன் சிரமத்தில் இருக்கிற போது அந்த சிரமத்திலிருந்து அவனை நீக்க வேண்டும், அது மனித அவர்களுக்கு செய்கின்ற உபகாரம் என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது இப்படிப்பட்ட அடர்த்தியான பல நற்பண்புகளையும் நல்லொழுக்கங்களையும் நல்ல பண்பாடுகளையும் கொண்டது. இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நாம் பிற மக்களுக்கு நன்மை செய்கின்ற ஏதாகிலும் வகைகளிலே உபகாரம் செய்கிற அவர்களுக்கு உபகாரியாக இருக்கிற நிலையை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம மட்டும் இருந்தோம், நம்ம மட்டும் சாப்பிட்டோம், சம்பாத்தியம் பண்ணோம், நல்லா இருந்தோங்கிற நிலை இல்லாமல் யாரெல்லாம் எந்தெந்த வகைகளிலே மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அல்லது மார்க்கத்தில் இருந்து கொண்டு சிரமப்படுகிறார்களோ தொல்லைப்படுகிறார்களோ சிக்கலில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்வது நமக்கு அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜாஃபர் அல்லாஹ் தஆலா அவர்கள் போர்க்களத்திலே மொத்தா என்ற யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வீட்டுக்கு போனார்கள். வீட்டுக்கு போய் அந்த செய்தியை சொல்றாங்க. ஏன்னா மரண செய்தி செல்லலாசம் தான் சொல்ல வேண்டும். அது அங்க வெகு தூரத்தில் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் போர். அந்த போரில் செல்லலாசம் அவர்கள் அந்த தளபதிகள் கொல்லப்பட்ட செய்தி செல்லலாசம்களுக்கு உடனடியாக வருகிறது. அந்த செய்தியை சொல்வதற்காக வீட்டுக்கு போகிறார்கள். வீட்டில் செய்தியை சொன்ன உடனே அவங்க எல்லாம் கடுமையா அழுதாங்க துக்கத்தால். ஏன்னா அவங்களும் பெரிய வயசெல்லாம் கிடையாது, வாலிப வயசு. போரில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். துக்க செய்தியினால் அவர்கள் துக்கப்பட்டு அவர்களுடைய மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது, கண்ணீர் வடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்கு இருப்பவர்களிடத்தில் ஜாஃபருடைய குடும்பத்திற்காக வேண்டிய உணவை தயார் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய துக்கம் இன்றைக்கு அவர்களை எந்த விதத்திலும் ஈடுபட முடியாமல் தடுத்து விட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சாப்பிடுறதுக்கு மனசு வராது, சாப்பாடு செய்யறதுக்கு மனசு வராது, அவ்வளவு துக்கத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக உணவு சமைத்துக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு முகத்தான வீட்டில் உணவு சமைச்சு எல்லாருமே சாப்பிடலான்னு உட்கார்ந்தானா, அது ஹராம வித்யார்த்தின்னு சொல்றவங்க தான் இருக்காங்க. அந்த உபகாரம் கூட செய்யாத, அந்த உபகாரம் கூட அவளுக்கு நடக்கக்கூடாது. இப்படி துக்கப்பட்டிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும், துக்கப்பட்டிருப்பவர்களுடைய துக்கத்தை நீக்க வேண்டும், அது குறைக்க ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு முன்மாதிரியாக இருந்து செயல்பட்டோம் என்று சொன்னால் நாம் செயல்பாடுகளை இஸ்லாத்தை உயர்த்தும். இஸ்லாத்தின் மீது இருக்கிற விரோதங்களும் பகை உணர்வுகளும் அகற்றப்படும். முஸ்லிம்கள் மீது நல்ல எண்ணமும் நல்ல மரியாதையும் ஏற்படும். இஸ்லாம் வளர்ச்சி அடைவதற்கு அவைகளெல்லாம் உறுதுணையாக அமையும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல பண்புகளையும் நல்ல செயல்பாடுகளையும் நல்ல குணங்களையும் நம்மளிடத்தில் ஏற்படுத்தி மனித குலம் அனைத்திற்குமே எல்லா காலத்திற்கும் உபகாரிகளாக இருக்கக்கூடிய அந்த தௌஃபிக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவன் நந்திலார்கள் இஸ்லாம் சுன்னத்துல.